ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, ஒரு சில பொத்தான்களை காணோம். A few buttons missing என்பது 1951 ஜேம்ஸ் ஃபிளெச்சர் என்பவரால் எழுதப்பட்ட புத்தகம். மனநல மருத்துவரான ஃபிளெச்சர் தன் அனுபவங்களையெல்லாம் நகைச்சுவை கலந்து எழுதியுள்ளார். புத்தகத்தின் இறுதி பக்கங்களில் தான் வாழ்வில் கற்ற சில பாடங்களையும் தொகுத்து வழங்கியுள்ளார். அப்பாடங்களில் ஒன்று இயேசுவின் மலைப்பொழிவை பற்றியது. உலகின் புகழ்பெற்ற மனநல மருத்துவர்கள் அறிஞர்கள் கூறியுள்ள அனைத்து கருத்துக்களையும் ஒன்று திரட்டுவோம். அவைகளில் உள்ள தேவையற்ற வார்த்தைகளையெல்லாம் எடுத்து விடுவோம். மனநலம் பற்றி ஆடம்பரமற்ற கலப்படமற்ற உண்மைகளையெல்லாம் திரட்டினால் அவற்றில் இயேசு போதித்த மலைப்பொழிவின் சில பகுதிகளையாவது காணலாம் என்று ஃபிளெச்சர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 33வது அரசு தலைவராக இருந்த ஹாரி ட்ரூமன் சொன்ன கூற்றுக்களில் ஒன்று இது.
மலைப்பொழிவு தரும் பாடங்களினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலோ உலகிலோ இல்லை.
அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துவம் சமயம் என்ற எல்லைகளையெல்லாம் கடந்து உலகத் தலைவர்களை பெரும் அறிஞர்களை கவர்ந்துள்ள இயேசுவின் மலைப்பொழிவை கடந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் சிந்தித்தோம். இன்று 5 முறையாக சிந்திக்க வந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு 3 அறிவுரைகளை தருகின்றார். கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்று கவலை கொள்ளாதீர்கள். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். அன்பு நெஞ்சங்களே, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்பது இயேசு இன்று நற்செய்தியின் துவக்கத்தில் கூறும் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நாம் வாழும் இன்றைய உலகின் அரசியல் குறித்து நம்மை கொஞ்சம் சிந்திக்க வைக்கின்றது. தமிழகம் விரைவில் தேர்தல்களை சந்திக்க இருப்பதால் இந்த வரிகளை இன்று நாம் ஓரளவு சிந்திப்பது பயனளிக்கும். இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னபோது உண்மையான தலைவன், உண்மையான பணியாளரை பற்றி அவர் நினைத்து பார்த்திருக்க வேண்டும். நல்ல பண்புகள் உள்ள ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளும் பணியாளர் அந்த தலைவன் மீது உள்ள மதிப்பினால் அன்பினால் அவருக்கு பணிவிடை செய்வார். தலைவன் தரும் ஊதியம் அல்லது பிற பயன்கள் இவைகளுக்காக செய்யப்படும் பணிவிடை இது அல்ல அன்பர்களே. அவைகளையெல்லாம் தாண்டி பணியாளரின் பணிவிடை அமைந்திருக்கும். சில குடும்பங்களில் பல ஆண்டுகள் முழு விசுவாசத்துடன் பணிபுரிபவர்களையெல்லாம் பார்த்திருக்கின்றோம் அல்லது கேள்விப்பட்டிருக்கின்றோம். எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்ற இயேசுவின் இந்த கூற்று நமது அரசியல் தலைவர்கள் தொண்டர்களுக்கு பொருந்தாது. இந்த தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் வேறொரு தெய்வத்திற்கு பணியாளர்கள். பணம் என்ற தெய்வத்திற்கு இவர்கள் அனைவரும் பணிவிடை செய்பவர்கள். செல்வத்திற்கு பணிவிடை செய்வது குறித்தும் இயேசு இன்றைய நற்செய்தியில் பேசியிருக்கின்றார். கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு கூறும் வார்த்தைகளை கேட்கும் நமது அரசியல் தலைவர்களும் தொண்டர்களும் உள்ளூர ஏளனமாய் சிரித்துக் கொள்வார்கள். இயேசு சொல்வதை மறுத்து இவர்கள் சொல்வது இதுதான், கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று யார் சொன்னது? நாங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்கின்றோம், ஏனெனில் எங்கள் கடவுளே செல்வம்தான் என்று சொல்பவர்கள் இவர்கள். அன்பர்களே, கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு கூறியுள்ள இந்த வார்த்தைகளை பலமுறை நான் வாசித்திருக்கின்றேன். ஆனால் இம்முறை வாசித்தபோது என் மனதில் ஓர் எண்ணம் எழுந்தது. கடவுளுக்கு இணையாக உயிரற்ற ஒரு பொருளை இயேசு முன்வைக்கிறாரே. கடவுளை மீறி, கடவுளுக்கு இணையாக அல்லது கடவுளை மாற்றி உயிரற்ற பொருளான செல்வத்தை வைக்க முடியுமா? இது சாத்தியமாகுமா? சாத்தியமாகியுள்ளது, சரித்திரமாகவும் ஆகியுள்ளது. கடவுளுக்கு பதில் செல்வத்தை கடவுளாக்கி வழிபடும் பணிவிடை செய்யும் பலரை நாம் பார்த்திருக்கின்றோம் இல்லையா? அன்புள்ளங்களே, இயேசுவின் இந்த கூற்று செல்வத்திற்கு எதிராக செல்வத்தை கண்டனம் செய்து பேசப்பட்டதாக தோன்றலாம். செல்வம் சேர்ப்பது, செல்வத்தை பகிர்வது, செலவிடுவது இவைகளை இயேசு குறை கூறவில்லை. செல்வத்திற்கு பணிவிடை செய்வதையே அவர் தவறு என்று எச்சரிக்கின்றார். செல்வம் என்ற உயிரற்ற பொருள் நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இதுதான் இயற்கை. அதற்கு பதிலாக உயிரற்ற செல்வத்திற்கு உயிரும் அறிவும் கொண்ட நாம் பணிவிடை செய்வது தவறு என்று இயேசு எச்சரிக்கின்றார்.
கண்ணின் மணி போல
அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் அடுத்த அறிவுரை, உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். இந்த அறிவுரையை பற்றி பேச எனக்கு சிறிது தயக்கம் பயம். என் உடன் பிறந்தோர் உற்றார் நண்பர்கள் மத்தியில் அவ்வப்போது நான் இயேசுவின் இந்த அறிவுரையை எடுத்து காட்டியிருக்கின்றேன். அவர்களில் பலர் எனக்கு தந்த பதில் இதுதான், சாமி உங்களுக்கு என்ன, புள்ளையா குட்டியா கவலைப்படுறதுக்கு? கவலைப்பட வேண்டாம்னு நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, ஆனா எங்க நிலையில இருந்தீங்கன்னா தானே தெரியும் என்பது அவர்களது கூற்று. இந்த கூற்றை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. அதே நேரத்தில் அன்பர்களே, கவலைப்படுவதை பற்றியும் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திப்பது நல்லதென்று நினைக்கின்றேன். முயன்று பார்ப்போம். கடவுளையும் செல்வத்தையும் இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் ஒப்புமைப்படுத்தி பேசிய இயேசு கடவுளையும் கவலைகளையும் இரண்டாம் பகுதியில் ஒப்புமைப்படுத்துகின்றார். செல்வத்தை கடவுளுக்கு இணையாக வைத்து வழிபடுவதும் பணிவிடை செய்வதும் தவறு என்று கூறும் இயேசு, கடவுளை நம் கண்களிலிருந்து மறைக்கும் அளவு நம்மை கவலைகளால் நாமே சூழ்ந்து கொள்வது பற்றியும் எச்சரிக்கின்றார். சிறு சிறு துளிகளாக சேரும் கவலைகள் விரைவில் நம்மை மூழ்கடித்து விடும் இல்லையா? ஹெர்மா லூயிஸ் பெம்பெக் என்ற எழுத்தாளர் 1960களில் அமெரிக்க நகர வாழ்வை பற்றி சிறு சிறு பகுதிகளாக நாளிதழ்களில் எழுதி வந்தார். வேடிக்கையும் கருத்தும் நிறைந்த தன் எழுத்துக்களால் பல நல்லெண்ணங்களை விதைத்து வந்துள்ளார். இவரது எண்ணங்கள் 15 புத்தகங்களாய் வெளிவந்துள்ளன. பள்ளிக்கு செல்ல பயந்த டொனால்ட் என்ற சிறுவனை பற்றி பெம்பெக் ஒரு நாள் எழுதிய சிறு பகுதி இது.
என் பெயர் டொனால்ட். எனக்கு எதுவும் தெரியாது. என்னுடைய ஒரு பல் ஆடிக்கொண்டிருக்கின்றது. நான் இதை பற்றி அதிகம் கவலைப்பட்டதால் இரவு சரியாக தூங்க முடியவில்லை. என் பள்ளியில் உள்ள உணவகத்தில் நாற்காலிகள் அதிக உயரமாயிருந்தால் நான் எப்படி அதில் ஏறி அமர முடியும்? நான் பள்ளியில் முகம் கழுவும் போது என் சட்டையில் குத்தப்பட்டுள்ள அட்டையில் தண்ணீர் பட்டு என் பெயர் அழிந்துவிட்டால் என்ன செய்வேன்? ஆடிக்கொண்டிருக்கும் என் பல் வகுப்பு நடக்கும்போது விழுந்துவிட்டால் என்ன செய்வேன்? கொட்டும் இரத்தத்தை யார் துடைப்பார்கள்?
அன்பு நெஞ்சங்களே, சிறுவன் டொனால்டின் இந்த கவலை பட்டியலை வாசிக்கும் போது வயது முதிர்ந்துவிட்ட நமக்கு மனதில் லேசாக ஒரு கேலி சிரிப்பு எழுகின்றது இல்லையா? ஆனால் மனதை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை முறை நாம் சிறுவன் டொனால்டாக மாறியிருக்கின்றோம், இன்றும் மாறி வருகின்றோம். தமிழ் திரைப்படம் ஒன்றில் ஒரு நடிகர் மனநல மருத்துவரிடம் பட்டியலிடும் பயங்கள் என்னுடைய நினைவுக்கு இப்போது வருகின்றன. எனக்கு எல்லாம் பயமயம், கவிதை பயம் எனக்கு, கதை பயம் எனக்கு என்று அந்த நடிகர் சொன்ன பட்டியல் நம்மில் சிரிப்பை வரவழைத்திருக்கலாம். ஆனால் அந்த பயங்கள் போலவே நாமும் எல்லாவற்றையும் கவலைமயமாக்குவதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஏது பயம் இறைவா, ஏது பயம் இறைவா, என்னுள் வாழும் உனை நம்பி, ஏது பயம் இறைவா, ஏது பயம் இறைவா.
எனதருமை அன்புள்ளங்களே, கவலைப்படாதீர்கள் என்று மட்டும் இயேசு கூறி சென்றிருந்தால் அவருக்கென்ன, இறைமகன் பிரம்மச்சாரி எளிதாக சொல்லிவிட்டார் என்று இயேசுவின் மேல் நாம் குறை கண்டுபிடித்திருப்போம். கவலை கொள்ளாமல் இருக்க இயேசு வழிகளையும் சொல்லிச் சென்றிருக்கின்றார். கவலைக்கு பதில் கடவுள் நம்பிக்கையால் மனதை நிரப்புங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். கவலைப்படுவதால் உங்களில் யார் தன் உயரத்தை கூட்ட முடியும் என்று அவர் நமக்கு முன் வைக்கும் யதார்த்தமான ஒரு சவால் நம்மை விழித்தெழச் செய்கின்றது. கவலைப்படுவதால் ஒருவேளை நாம் குறுகி போகத்தான் முடியும், உடல் நலம் குறைந்து போகத்தான் அதிக வாய்ப்புகள் உண்டு. உலகின் பல நாடுகளில், அதுவும் பல வழிகளில் வளர்ச்சி அடைந்துள்ள நாடுகளில் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையும் வளர்ந்து வருகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தற்கொலைக்கு அடுத்தபடியாக கவலைகளால் உருவாகும் வயிற்றுப்புண், இரத்த அழுத்தம், இதய கோளாறு ஆகியவற்றால் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகம் என்பது இன்றைய புள்ளி விவரங்கள். கவலைப்படுவதால் உடல் உயரத்தை கூட்ட முடியாது, உடல் நலத்தையும் கூட்ட முடியாது. அன்பர்களே, செல்வம் சேர்க்காதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று இயேசு சொல்லவில்லை. காசையும் கவலைகளையும் கடவுளுக்கு இணையாகவோ கடவுளாகவோ மாற்ற வேண்டாம். அவைகளுக்கு கோவில் கட்டவோ அடிமைகளாய் பணிவிடை செய்யவோ வேண்டாம் என்றே இயேசு இன்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இயேசு இன்று நற்செய்தியின் இறுதியில் கூறும் வார்த்தைகள் நம் மனதில் ஆழமாய் பதிய வேண்டும். மிகவும் எளிதான, வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரை இது. அன்பர்களே, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்று உள்ள தொல்லையே போதும்.
அனைவரும் வீழ்ந்தாலும் எதுவும் என்னை அணுகாது, செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவார், செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவார்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.